இருபதாவது ஆண்டில் தமிழீழ விடுதலை புலிகள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மே மாதம் 5ஆம் நாள் 1976 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பானது இலங்கை அரசுகளின் தமிழர் தொடர்பான கொள்கைகளால் வெறுக்கப்பட்டு தமிழர்கள் படும் உயரங்களை கண்ணுற்ற ஒரு இளைஞர் அமைப்பால் தொடங்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் சுருக்கமாக விடுதலை புலிகள் அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் என்பது இலங்கையில் தமிழருக்கு ஏற்பட்ட இன வேற்றுமைகளுக்கு எதிராக அல்லது அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடிய போராட்ட அமைப்பா. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களே இருந்தார். அவரால் இவ்வியக்கம் 1976 உருவாக்கப்பட்டது. இது இலங்கையில் வடக்கு கிழக்கில் தமிழீழம் என்ற பெயரில் தமிழருக்கான தாயகத்தை அமைக்கும் உறுதியுடன் 1976 இருந்து தொடர்ந்து போராட்ட தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை தனது சிறந்த கட்டுப்பாடான நெறிப்படுத்தலினாலும் தனது அயராத உழைப்பாலும் தமிழ் மக்களின் ஆதரவாலும் மிகப்பெரிய அமைப்பாக மாற்றினார். புதிய தமிழ் புலிகள் இயக்கம் 1976 வைகாசி 5ஆம் நாள் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற புதிய பெயரை சூட்டிக்கொண்டது. இதன் அரசியல் தலைவராகவும் இராணுவ தளபதியாகவும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சக போராளிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதிய தமிழ் புலிகள் இயக்கத்தில் இருந்து மிக கடுமையான சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு முழு தமிழீழ மக்களும் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய முறையில் சட்ட திட்டங்கள் மாற்றப்பட்டு தலைவர் பிரபாகரனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டன. அத்துடன் தலைவர் பிரபாகரனால் இந்த அமைப்பு நகர்ப்புற கெரில்லா அமைப்பாக உருவாக்கப்பட்டு தேசிய விடுதலைக்கான நீண்ட கால மக்கள் யுத்தம் என்ற இலட்சியத்துடன் தமிழீழ மக்களின் புரட்சிகர ஆயுத போராட்ட இயக்கமாக விரிவடைந்தது. புதிய தமிழ் புலிகள் இயக்கத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமாக இருந்த தலைவர் அவர்களே இந்த இரகசிய இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே உறுதியும் துணிவும் யாக சிந்தையும் கொண்ட புரட்சிகர இளைஞர்களை இந்த அமைப்பில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தானே தெரிவு செய்து சேர்த்துக் கொண்டதோடு அவர்களுக்குரிய போர் பயிற்சியையும் முன்னின்று தானே கொடுத்து வந்தார். புதிய தமிழ் புலிகளின் முதலாவது இராணுவ நடவடிக்கையாக 1975 ஆடி மாதம் 27 அன்று பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அருகில் வைத்து அப்போதைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண அமைப்பாளரும் யாழ்ப்பாண மேஜருமான தமிழின துரோகியுமான அல்பிரட் துரியப்பா சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடித்த புதிய தமிழ் புலிகள் மேஜரின் கார் சாரதியை மடக்கி அவரது காரிலேயே ஏறி தப்பிச் சென்றது. இவ்வெற்றிகரமான முதலாவது இராணுவ நடவடிக்கையை தானே வகுத்து அதற்கு தலைமை தாங்கி சென்று செய்து முடித்த பெருமை தலைவர் பிரபாகரன் அவர்களையே சார். தமிழீழ மக்களின் போராட்டத்தை காட்டிக் கொடுக்க முயலும் தமிழ் துரோகிகளுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையாக அமைந்ததுடன் சுதந்திர ராகம் கொண்ட தமிழ் இளைஞரை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை தமிழீழ விடுதலையை நோக்கிய நீண்ட கடினமான பயணத்தில் தலைவர் பிரபாகரனின் ஆளுமையிலும் தலைமைத்துவத்திலும் நம்பிக்கையை ஏற்படுத்தியதாகவும் அமைந்தது. இதேவேளை இயக்கத்தின் தலைமறைவு வாழ்க்கைக்கும் அதனை கட்டி எழுப்புவதற்கும் நிதி பெருமளவில் தேவைப்பட்டது. இதற்கு அரசாங்க பணத்தை பறித்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஸ்ரீலங்கா அரசு எல்லா மக்களினதும் வரிப்பணத்தில் இருந்தே தமது நிதியினை பெற்றுக் கொள்கிறதாயின தேசிய அபிவிருத்தி திட்டங்களில் தமிழ் பிரதேசங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டே வந்தன. எனவே அரசாங்க பணத்தை பறித்தெடுத்து தமிழ் மக்களின் விடுதலை இயக்கத்திற்கான நிதி ஆதாரத்தை பெற்றுக் கொள்வது நியாயமானது என உணர்ந்து கொண்ட தலைவர் பிரபாகரன் அவர்கள் 1976 மார்ச் 5ஆம் நாள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சொந்தமான புத்தூர் மக்கள் வங்கிக்குள் பட்டப்பகலில் தன் தோழர்களுடன் புகுந்து துப்பாக்கி முனையில் ரொக்கமாக 5 லட்சம் ரூபாவை நகையாக 200,000 ரூபாவையும் எடுத்துக் கொண்டு சென்றார். அல்பர்ட் துரியப்பா கொல்லப்பட்டது, அதையடுத்து புத்தூர் வங்கி சம்பவம் ஆகியவற்றை தொடர்ந்து வடக்கில் ஒரு விசேட உளவு படையினன் பிரிவு அமைக்கப்பட்டது. புதிய தமிழ் புலிகள் இயக்கத்தை அழித்தொழிப்பதையே முக்கிய நோக்காக கொண்டு கொழும்பில் இருந்த போலீஸ் தலைமையகம் இப்பிரிவை உருவாக்கியது. இப்பிரிவு தகவல் கொடுப்போர், துரோகிகள் ஆகியோரை கொண்டதாக தமிழ் பகுதிகளில் செயற்படத் தொடங்கி இது இவ்வாறிருக்க 1983 ஆடியில் இலங்கை தீவில் ஸ்ரீலங்கா அரசு தமிழீழ மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துவிட்ட இன அழிப்பு நடவடிக்கையால் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களும் யுவதிகளும் விடுதலை புலிகளுடன் சேர்ந்தனர். விடுதலை புலிகளின் கெரில்லா அணிகள் பன்மடங்காக பெறுகிறது. இந்த நிலையில் தலைவர் பிரபாகரன் கெரில்லா அணிகளை புரட்சிகர மக்கள் இராணுவமாக கட்டியெழுப்பும் நோக்குடன் அரசியல் இராணுவ அமைப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கினார். இதனால் ஆடி 1983 மாசி 1984 வரை இராணுவ நடவடிக்கைகளை இடைநிறுத்தி பாரிய கெரில்லா இராணுவ பயிற்சி திட்டங்களை வகுத்து அரசியல் இராணுவ அமைப்புகளை விரிவாக்கம் செய்தார். தமிழீழ போர் ஒன்றின் மிக கொந்தளிப்பான காலகட்டம் இந்த ஆடி. 1983 இன அழிப்புடன் தான் ஆரம்பமாக இந்த காலகட்டத்தில் புயலின் மையமாக நின்று ஈடு கொடுத்து எல்லா எதிர்ப்பு இயக்கத்திற்கும் தமிழீழ மக்களின் வீர விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள்தான். இதேவேளை இதுவரை காலமும் இலங்கை தீவை அதிர வைத்த சம்பவங்களை அதன் வரலாற்று போக்கினையும் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனின் அரசியல் இராணுவ நகர்வுகளையும் மிக உன்னிப்பாக அவதானித்து வந்த இந்திய அரசு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் உத்தரவின் பேரில் ஆடி கலவரத்தை ஏதுவாக கொண்டு இலங்கை தீவின் இனப்பிரச்சினையில் தலையிட முடிவு செய்தார். 1983 ஆவணியில் இலங்கை தீவை தனது பூகோள கேந்திர ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர இந்திய அரசு முடிவு செய்தது. தமிழ் போராளிகளுக்கு ஆயுதமும் பயிற்சியும் அளித்து ஆயுத எதிர்ப்பு இயக்கத்தை தீவிரமாக சிங்கள அரசுக்கு நெருக்குதல் கொடுத்து தனது பூகோள நலன்களை சாதித்துக் கொள்ள இந்தியாவின் உளவு பிரிவான ப்ரோ மூலம் திட்டமிட்டு செயற்பட்டது. அதே நேரத்தில் பல தமிழ் இயக்கங்களுக்கு கூடிய அளவு ஆயுதங்களையும் பயிற்சியும் பண உதவியும் அளித்துவிட்டார். இராணுவ சமபலத்தை மாற்றியமைத்து தமிழீழ விடுதலையில் உறுதியாக நிற்கும் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகள் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரலாம் அல்லது ஒழித்து விடலாம் எனவும் திட்டமிட்டு இந்திய அரசு செயல்பட்டது. ஆனால் இவை யாவற்றையும் நன்கு அவதானித்து அதற்கு ஏற்ப திட்டமிட்ட தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியா விடுதலை புலிகளுக்கு செய்து வந்த சிறு உதவிகளை பெற்றுக் கொண்ட அதே நேரத்தில் தன் ஆளுமையால் எவருக்கும் தெரியாமல், குறிப்பாக இந்திய அரசுக்கும் அதன் உளவு படைகளுக்கும் தெரியாமல் விடுதலை போருக்கு தேவையான பல ஆயுத தளபாடங்களையும் வேறு பொருட்களையும் தமிழீழத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார்.
1983 மாசி 24 இராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. தலைவர் பிரபாகரனின் தலைமையில் தமிழீழத்தில் ஆயுத போராட்டம் தீவிரமடைந்தது. தொடர்ச்சியாகவும் தீர்க்கமாகவும் விடுதலை புலிகளின் கெரில்லா அணியினர் பல அதிரடி தாக்குதல்களை மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான இராணுவத்தினரை கொன்றனர். இதனால் கொதிப்படைந்த இராணுவம் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் விடுதலை புலிகள் புரிந்து வந்த போராட்ட சாதனைகளைக் கண்டு தமிழீழ மக்கள் பூரிப்படைந்தனர். ஆனால் இந்திய அரசோ கலக்கம் அடைந்திருந்த நிலையில் 31ஆம் நாள் ஐப்பசி 1984 இந்திரா காந்தி தன் மெய்ப்பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனால் அரசியல் அனுபவம் குறைந்த விமானம் ஓட்டியான இந்திரா காந்தியின் மூத்த மகன் ராஜீவ்காந்தி இந்திய பிரதமராக நியமிக்கப்பட்டார். அவர் இலங்கை தீவின் இனப்பிரச்சினை பற்றியும் தமிழீழ விடுதலை போர் பற்றியும் குறிப்பாக தலைவர் பிரபாகரன் பற்றியும் மிகவும் தவறான எண்ணங்களை கொண்டு செயற்பட தொடங்கினார். தமிழீழ மக்களின் உயிர் வாழும் உரிமை இலங்கை தீவில் ஸ்ரீலங்கா அரசால் பறிக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை புரிய மறுத்த ராஜீவ்காந்தி பதவியேற்ற காலம் முதல் தமிழீழ விடுதலைக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாக செயற்பட தொடங்கினார். இதிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகளை வழிநடத்தி வந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் இடையில் குறிப்பாக ராஜீவ்காந்திக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. நிராயுதபாணிகளான வலிமை குறைந்த தமிழீழ மக்கள் சிங்கள இனவாத அரசின் பாரிய இராணுவ வலிமைக்கு எதிராக போராடுவதற்கு நீண்ட கெரில்லா யுத்த பாதையே மிகவும் பொருத்தமானது என்பதை தனது தீர்க்க தரிசனமான கண்ணோட்டத்தில் உணர்ந்து கொண்ட தலைவர் பிரபாகரன் அவர்கள் பரந்துபட்ட மக்கள் பங்கு கொள்ளும் வெகுசன போராட்டத்தின் முன்னோடி நடவடிக்கையாக கெரில்லா போர் முறையை முறைப்படுத்தினார். இதுபற்றி தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒருமுறை குறிப்பிடுகையில், கெரில்லா போராட்டம் என்பது ஒரு வெகுசன போராட்ட வடிவம். கெரில்லா போர் முறை மக்கள் போராட்டத்திற்கு முரண்பட்டதல்ல, மக்கள் போராட்டத்தின் உன்னத வடிவமாகவே அதனை கொள்ள வேண்டும். மக்கள் மத்தியில் கருக்கொண்டு மக்களது அபிலாசைகளின் வெளிப்பாடாக உருவகம் கொள்ளும் பொழுதே கெரில்லா போர் வெகுசன போராட்ட வடிவத்தை பெறுகிறது. கெரில்லா போராட்டத்தை மக்கள் மத்தியில் நிலை கொள்ள செய்து அப்போரில் மக்களை நேரடியாக பங்களிக்க செய்து இப்போர் முறையை பரந்துபட்ட போராக விரிவாக்குவது எனது நோக்கமாகும் என்று அவர் கூறினார். தலைவர் பிரபாகரன் தமிழீழ விடுதலை போரில் தமிழீழ விடுதலை புலிகளின் இராணுவ நடவடிக்கைகளை முப்பெரும் பிரிவாக வகுத்தார். ஸ்ரீலங்கா காவல்துறை உளவுப்படையை துரோகிகளாக அழித்தல், தமிழீழத்தில் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை நிர்வாக அமைப்பை நிலைகுலைய செய்தல், இராணுவ அணிகள் முகாம்கள் மீது மறைந்திருந்தும் நேரடியாகவும் தாக்கி அழித்து அவ்விடங்களில் தமிழீழ மக்களுக்கு ஏற்ற சிவில் நிர்வாக அமைப்பை உருவாக்கி அதனோடு தமிழீழத்தில் சுயாட்சியை நிறுவுதல், இதற்கு அமைவாக வெடிப்புலிகளின் வேட்டை தொடங்கியது. 1976 ஆடி 2ஆம் நாள் உரும்பிராயை சேர்ந்த துரோகி நடராசா என்ற பெட்ரோல் நிலைய முகாமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1977 மாசி 14ஆம் நாள் காவல்துறை அதிகாரி கருணாநிதி மாவட்டபுரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1977 வைகாசி திங்கள் 18ஆம் நாள் சண்முகநாதன் என்ற பெயரை கொண்ட இரண்டு காவல்துறையினர் இனுவிலில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1977 ஆவணியில் ஐக்கிய தேசிய கட்சி அரசால் தமிழின அழிப்பு ஒன்று இலங்கை தீவு முழுவதிலும் நடத்தி முடிக்கப்பட்டது. 1978 தை 27ஆம் நாள் பொத்துவில் தொகுதியின் தமிழர் கூட்டணி வேட்பாளர் கனகரத்னம் கொழும்பில் வைத்து சுடப்பட்டார். 1978 சித்திரை 7ஆம் நாள் கொழும்பு 4ஆம் மாடி சித்திரவதையில் பெயர் பெற்ற பணிப்பாளர் பஸ்தியாம்பிள்ளை உட்பட நான்கு ஸ்ரீலங்கா உளவு படையை சேர்ந்த காவல்துறையினர் முருங்கன் மடு வீதிக்கு உட்புறமான காட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1978 சித்திரை 25 நாள் முதன்முறையாக புதிய தமிழ் புலிகள் இயக்கத்தின் இராணுவ நடவடிக்கைகளில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகளின் இராணுவ நடவடிக்கைகள் வரை எல்லாமாக சேர்த்து 11 இராணுவ நடவடிக்கைகளுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் பகிரங்கமாக உரிமை கோரி அறிக்கை விட்டனர். 1978 வைகாசி 19 நாள் தமிழீழ விடுதலை புலிகள் தடை சட்டம் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இக்கொடூரமான சட்டம் விடுதலை போராளிகளை அளிப்பதற்கு ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுக்கு சகல விதமான அதிகாரங்களையும் வழங்கியது. 1978 ஆவணி 7 நாள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏஆர் ஏவர்த்தனா அரசு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி தமிழ் மொழியை 2 பட்ச நிலைக்கு தள்ளியது. 1978 மார்கழி 5 நாள் திருநெல்வேலியில் ஸ்ரீலங்கா அரசுக்கு சொந்தமான வங்கியில் இருந்து 12 லட்சம் ரூபாய் பறிக்கப்பட்டதுடன் 2 காவல்துறையினரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1979 ஆடி 20 நாள் ஏ ஆர் ஏவர்த்தனாவின் இன்னவெறி அரசு விடுதலை புலிகள் தடை சட்டத்திற்கு எதிராக படுமோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தது. இந்த சட்டத்தின் மூலம் ஒருவரை 18 மாத காலத்திற்கு வெளியுலக தொடர்பு ஏதுமின்றி தனிமை சிறையில் வைக்க முடியும். இதே பயங்கரவாத தடை சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட அதே தினம் வடக்கில் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி 1979 மார்கழி 31 நாளுக்கு முன், அதாவது 6 திங்களுக்குள் வடக்கே விடுதலை போரை அழித்து ஒழிக்குமாறு உத்தரவிட்டு பிரிகேடியர் வீரதுங்கவை வட மாகாணத்துக்கு அனுப்பினார் ஏ ஆர் ஜெயவர்தன். ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது இராணுவ அடக்குமுறையை தீவிரமாக்கி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிப்பதற்கு சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முனைந்து நின்றபோது ஆயுத போராட்டத்தையும் அரசியல் போராட்டத்தையும் உறுதிப்படுத்தி விரிவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அரசாங்கத்தின் எதிர்ப்புரட்சி நடவடிக்கையை முறியடிப்பதற்காக கெரில்லா அமைப்பு முறையை பலப்படுத்தி அரசியல் பிரிவையும் விரிவாக்க தலைவர் அவர்கள் இயக்கத்தின் வளர்ச்சியை வேறு திசை நோக்கி கொண்டு சென்றார்.
தாயிலும் இனியவும் மண்ணை பறித்தான், தமிழினம் வேரோடு விளநாள் குறித்தான். தாயிலும் இனியவும் மண்ணை பறித்தான், தமிழினம் வேரோடு விளநாள் குறித்தான். தீயிலும் வலியவும் ஆற்றல் மறந்தான், சிறுத்தை உண்ணால் இவன் அழிய பிறந்தான். நெருப்போடு என்னடா விளையாட்டு, என்ன நினைத்தான் உன் பகைவன் நீ யாரென்று காட்டு. நெருப்போடு என்னடா விளையாட்டு.
இது இவ்வாறு இருக்க தொடக்கத்தில் இலங்கை காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகள் போன்ற இலங்கை அரசின் இலக்குகள் மீது சிறிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி வந்தனர். 1975 ஆண்டு யாழ் மாநகரம் முதல்வர் அல்பர்ட் துரையப்பா சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை புலிகளால் செய்யப்பட்ட தாக்குதலாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் புலிகள் அமைப்பு ஏனைய ஈழ இயக்கங்களுடன் இணைந்தே செயற்பட்டு வந்தது. 1984 ஏப்ரல் மாதம் அலுவல் பட்சமாக தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ புரட்சிகர மாணவர் இயக்கம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்பன ஒன்றிணைந்த ஈழ போராட்ட அமைப்பான ஈழ தேசிய விடுதலை முன்னணியில் இணைந்தன. 1986 ஆண்டு புலிகள் ஈழ தேசிய விடுதலை அமைப்பிலிருந்து விலகி அப்போது பெரிய ஈழ இயக்கமாக காணப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர்கள் மீதும் அதன் தளங்கள் மீதும் தாக்குதல் தொடுத்தது. அடுத்த சில மாதங்களில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமையையும் சில 100 போராளிகளையும் தேடி கொல்லப்பட்டனர். இதன் மூலம் தமிழீழ விடுதலை இயக்கம் பலமிழந்தது. சில மாதங்களுக்கு பின் புலிகள் அமைப்பு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி மீதும் தாக்குதல் நடத்தியது. இதனால் இவ்வமைப்பு யாழ்குடா நாட்டை விட்டு வெளியேறியது. இதன் பின்னர் புலிகள் அமைப்பு மீதமிருந்த ஈழ இயக்கங்களை தம்முடன் இணைத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான அறிவித்தல்கள் யாழ்ப்பாணத்திலும் சென்னையிலும் விடுக்கப்பட்டன. தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஆகிய ஈழ இயக்கங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் சுமார் 20 ஏனைய இயக்கங்கள் புலிகள் அமைப்புள் உள்வாங்கப்பட்டன. இதன் மூலம் யாழ்ப்பாணம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் வந்தது. விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் காரணங்கள் விவாதிக்கப்பட்டன. எல்லா ஈழ இயக்கங்களுக்கும் இந்தியா ஆதரவளித்து வந்தது. எவ்வாறு எனினும் தமிழீழ விடுதலை இயக்கம் போன்றவை இந்தியாவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட போதிலும் புலிகள் அமைப்பு இந்தியா மீது எச்சரிக்கையாகவே இருந்து வந்தது. முக்கியமாக ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்து புலிகளை தமது ஆளுமைக்குள் வைத்திருக்க முற்பட்டதன் பின்னர் இந்நிலைமை மேலும் கூடியது. புலிகள் அமைப்பானது இந்தியா தனது தேவைகளுக்காகவே இலங்கை தமிழர் பிரச்சினையில் தலையிடுவதாக புலிகள் கருதி வந்தன. இதனால் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர் பிரச்சினைக்கு கொடுக்கப்பட வேண்டிய தீர்வு தொடர்பில் நிலையான கொள்கை இல்லாத அல்லது தீர்வில் மாற்றங்களை செய்ய தயாராக இருந்த இயக்கங்கள் செயற்படாமல் இருப்பது போராட்டத்திற்கு நன்மை பயக்கும் என கருதியதாக கருதப்படுகிறது. இந்த தாக்குதல்களின் விளைவாக புலிகள் ஈழ இயக்கங்களின் முதன்மை அமைப்பாக உருவெடுத்தன.
நெருப்பில் நீராடுவோம், நாங்கள் நிமிர்ந்து போராடுவோம். நெருப்பில் நீராடுவோம், நாங்கள் நிமிர்ந்து போராடுவோம். பகைவர் நேரில் நின்று போரில் வென்று வாகை சூடுவோம். நெருப்பில் நீராடுவோம், நாங்கள் நிமிர்ந்து போராடுவோம். நெருப்பில் நீராடுவோம், நாங்கள் நிமிர்ந்து போராடுவோம்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 ஆண்டு புலிகள் பொருளாதார அரசியல் இராணுவ இலக்குகள் மீது தாக்குதலை மேற்கொண்டனர். அதே காலப்பகுதியில் இலங்கை இராணுவம் யாழ் குடாநாட்டை புலிகளிடமிருந்து மீட்கும் நோக்குடன் ஆபரேஷன் லிபரேஷன் என்ற இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. இந்திய ஊடகங்கள் இந்த நடவடிக்கையை கொடூரமான பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நடவடிக்கையாக காட்டி வந்தது. தமிழ்நாட்டில் பெருகி வந்த ஈழத் தமிழர் ஆதரவினாலும் இந்தியா நோக்கிச் சென்ற அகதிகளாலும் இந்தியா முதன்முறையாக இலங்கை உள்நாட்டுப் போரில் பூமாலை நடவடிக்கையில் இலங்கை வான்பரப்பை மீறி யாழ்ப்பாணத்துக்கு உணவுப் பொருட்களை இட்டதன் மூலம் தலையிட்டது. பின்னர் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கையும் இந்தியா 1987 ஆண்டின் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கைச்சாத்தன. இதன்படி இலங்கை அரசு தமிழருக்கு கூட்டாட்சி வடிவிலான தீர்வை வழங்கும், ஈழ இயக்கங்கள் போர்க்கருவிகளை கீழ் வைக்க வேண்டும், போர்க்கருவிகளை களைவதை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் இந்தியா அமைதி காக்கும் படையை அனுப்புவதாகவும் ஒப்பந்தத்தில் ஏற்பாடாகியிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் தவிர்ந்த மாற்று இயக்கங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாலும் புலிகள் அமைப்பு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் கருத்து கணிப்பொன்றை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒப்பந்தத்தை எதிர்த்தன. மேலும் புலிகள் தமது போர்க்கருவிகளை இந்திய அமைதி காக்கும் படைகளிடம் ஒப்படைக்க மறுத்தது. முறுகல் நிலை முற்றவே புலிகள் 1987 அக்டோபர் 5 நாள் இந்திய அமைதி காக்கும் படையினரோடு ஒத்துழையாமையை அறிவித்தனர். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் போர் ஆரம்பமானது. இதன் விளைவாக புலிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இடையேயான போர் வெடித்தது. 1987 ஆண்டு அக்டோபர் 8 நாள் புலிகள் இந்திய இராணுவத்தின் சரக்கு வாகனத்தை தாக்கியதில் 8 இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். இந்திய அரசு வன்முறை மூலம் புலிகளின் போர்க்கருவிகளை களைய திட்டமிட்டு பல இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதில் விடுதலை புலிகளிடமிருந்து யாழ் குடாநாட்டை கைப்பற்றும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் பவான் நடவடிக்கையும் அடங்கும். பவான் நடவடிக்கையின் கொடூரம் காரணமாகவும் ஏனைய புலிகளுக்கு எதிரான போர் நடவடிக்கைகள் காரணமாகவும் இலங்கை தமிழரிடையே இந்திய அமைதி காக்கும் படையின் செல்வாக்கு குறைந்தது. இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையின் பெரும்பான்மை சிங்களவரிடையேயும் தனது செல்வாக்கை இழந்திருந்தது. இந்திய அமைதி காக்கும் படையும் புலிகளுடன் 2 போரில் ஈடுபட்டு பாரிய இழப்புகளை சந்தித்து வந்தன. 1990 ஆண்டு இலங்கை அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் இருந்து மீளப்பெறப்பட்டது. இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் இருக்கும் வேளையில் உச்சமாக 50,000 துருப்புக்களை கொண்டிருந்தது. இதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன. இந்த சமாதான பேச்சுவார்த்தையிலிருந்து விடுதலை புலிகள் 1990 ஜூன் 11 நாள் பின்வாங்கின. அதன்பின் போர் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதன் பின்னரான காலப்பகுதியில் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது. அதாவது 1991 ஆண்டு முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கொலை செய்யப்பட்டார். இரண்டாவது 1993 ஆண்டு இலங்கை அதிபர் ரணசிங்க பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியின் மே நாள் ஊர்வலத்தின் போது கொழும்பில் கொலை செய்யப்பட்டார். இவ்விரண்டு சந்தர்ப்பங்களிலும் தற்கொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இருந்தால் இரண்டு தாக்குதல்களும் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான சந்தேகமே எழக்கூடும். இதன் பின்னர் 1994 ஆண்டில் சந்திரிக பண்டாரநாயக்க குமாரகுங்கள் இலங்கை அதிபராக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து சில காலம் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தது. சந்திரிக அரசுடன் தமிழீழ விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. 1995 ஏப்ரல் மாதம் புலிகள் திருவண்ணாமலை துறைமுகத்தில் இலங்கை கடற்படையினரின் இரண்டு கள்ளங்களை தாக்கி அழித்ததன் மூலம் பேச்சுவார்த்தைகளை முறித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் மூலம் இலங்கை இராணுவம் முக்கியத்துவம் வாய்ந்த யாழ்ப்பாண நகரையும் குடாநாட்டையும் புலிகளிடமிருந்து கைப்பற்றிக் கொள்ள இடிமுழக்கம் சூரிய கதிர் என இரண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதனால் தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தை விட்டு ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக வன்னிக்கு அனைத்து படையணிகளுடனும் இடம்பெயர்ந்தனர். வன்னி பெருநில பரப்பெங்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் படையணிகள் உருவாக்கம் மிக வெகுவாக வளர்ச்சி கண்டது. அது 1997 ஆண்டு நடந்த ஓயாதலைகள் ஒன்றின் மூலம் முதல் முதலாக நிரூபிக்கப்பட்டது. புலிகள் வீழ்ந்துவிட்டார்கள், அவர்கள் வன்னியின் காடுகளுக்குள் ஒழித்துக் கொண்டு விட்டார்கள் என்று வானொலிகளில் அரச படைய பேச்சாளர்கள் கூறிக்கொண்டிருந்த பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதமாக தலைவர் அவர்களின் நெறிப்படுத்தலில் முல்லைத்தீவில் இருந்த இராணுவ முகாம் முற்றுமுழுதாக தாக்கி அழிக்கப்பட்டு கனரக ஆயுதங்கள் இரண்டு ஆட்லரி பீரங்கிகள் உட்பட கனரக ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகளின் ஒரு பரிமாண வளர்ச்சி பாதை திறக்கப்படுகிறது. இதன் மூலம் முதல் முதலாக விடுதலை புலிகளின் கைகளுக்கு ஆட்லரி பீரங்கிகள் வந்து சேர்க்கின்றன. முல்லைத்தீவு யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஆனையிரவிலிருந்து கிளிநொச்சியை நோக்கி இராணுவம் நகர்ந்து சிறு பகுதியை கைப்பற்றியிருந்தது. ஆனால் அது மீளவும் ஓயாதலைகள் இரண்டின் மூலம் முற்றுமுழுதாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் கிளிநொச்சி நகரம் கொண்டுவரப்படுகிறது. இது ஒரு மரபுவழி யுத்தமாக பகல் நேரத்திலே நடந்த யுத்தமாக ஊயாதலைகள் இரண்டு நடவடிக்கை பார்க்கப்பட்டது. வன்னி தளம் விடுதலை புலிகளின் ஒரு தாக்குதலுக்கு திட்டமிட்ட தாக்குதலுக்கு இராணுவத்தை அழித்தொழிப்பதற்கு ஒரு சிம்ம சொற்பனமாக விளங்கியது. இதைவாறிருக்க தமிழர்களுக்கென தனியான ஒரு தேசத்தையும் அதற்கான அரச கட்டமைப்பும் திறம்பட வைத்து உலகின் பார்வையை தம்மகத்தே மூன்றாவது ஈழப்போரின் போது திருப்பிய தமிழீழ விடுதலை புலிகள் உலகப்படை வரலாற்றில் பல நிகழ்வுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். உலக வல்லரசுகளின் இராணுவ படிமுறைகளுக்கும் வரையறைகளுக்கும் சவாலாக விளங்கிய பல சிறந்த தாக்குதல்களின் மூலம் உலகின் பார்வையை தமகத்தை திருப்பிய விடுதலை புலிகளின் போராட்ட வரலாற்றில் ஓயாதலைகள் தாக்குதல்கள் போராட்ட தந்திரோபாயங்களை எல்லாம் புரட்டி போட்ட மரபுவழி தாக்குதலாக உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. அத்தோடு எதிரி உச்ச விழிப்பில் இருந்து எதிர்பார்த்து காத்திருந்த ஆனையிறவு இராணுவ தளம் மீதான முப்பரிமாண தாக்குதலை தமது திட்டமிடலின்படியே நடத்தி 3 காலத்தில் படைகளை அகற்றி உலகில் தமக்கென தனி அங்கீகாரம் பெற்றார்கள் விடுதலை புலிகள். அத்தோடு பல முறியடிப்பு சமர்கள், குறிப்பாக யாழ்தேவி முறியடிப்பு சமர், சூரிய கிரகண முறியடிப்பு சமர், ஏசி குரு எதிர்ச்சமர், தீச்சுவாலை முறியடிப்பு சமரென பல முறியடிப்பு சமர்களின் மூலம் தமது தற்காத்தல் போராட்ட முறைமையை உலகிற்கு பாட விதானமாக்கிய விடுதலை புலிகளின் ஏசை குரு எதிர்ச்சமர் 18 மாதங்களாக நீடித்த ஒரு பாரிய சமராக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. முப்படைகளையும் அதற்கான சிறந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டுமானத்தோடு உருவாக்கிய தமிழீழ விடுதலை புலிகள் அவற்றிற்கான தனி சீருடைகள், முகாம்கள் என அவற்றை பராமரித்ததோடு அவற்றின் சண்டையிடும் திறன் மூலம் இந்திய பிராந்தியத்திற்கே படை பல அச்சம் ஏற்படுத்தும் படையணிகளாக அவற்றை ஸ்ரீலங்கா மற்றும் அவற்றின் நேச நாடுகள் நோக்கும் அளவிற்கு பேணி பாதுகாத்தனர். இராணுவ படை கட்டுமானத்தின் கீழ் பல சிறப்பு படையணிகளை கொண்டிருந்த விடுதலை புலிகள் ஜெயந்தன் படையணி, சிறுத்தை படையணி, மகளிர் படையணி, சால்சண்டணி சிறப்பு படையணி, மோட்டார் படையணி, ஆட்லரி படையணி, டாங்கி படையணி என இன்னும் பல பிரிவுகளையும் திறம்பிட செயற்படுத்தி வந்தனர். குறிப்பாக ஈழப்போர் 4 தமிழீழ தேச படையணிகள் உள்ளுப்பரிமாணம் பெற்றதற்கான அடையாளமாக உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வான்புலிகளின் தோற்றமும் அவற்றின் செயற்பாடும் மிக நேர்த்தியான தாக்குதல் உச்ச இலக்குகள் இலாவகமாக திரும்பி தளமடை. ஆரம்பத்தில் சிறிய கரந்தடி இராணுவ குழுவாக செயற்பட்டு வந்த விடுதலை புலிகள் வளர்ச்சியடைந்து முழுமையான இராணுவமாக காணப்பட்டன. புலிகள் அமைப்பு இராணுவ பிரிவு, அரசியல் பிரிவு என இரண்டு முக்கிய பிரிவுகளை கொண்டிருந்தது. இவை இரண்டுக்கும் கீழ் பல உட்பிரிவுகளும் காணப்பட்டன. இவை அனைத்தும் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான மைய தலைமையகத்தால் மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டன. தமிழீழ விடுதலை புலிகளின் படைப்பிரிவானது தனிப்பட்ட பிரிவுகளை கொண்டிருந்தது. இவை அனைத்தும் நேரடியாக மத்திய தலைமையகத்தால் கட்டுப்படுத்தப்பட்டன. தரைப்புலிகள் புலிகளின் தரைப்படை பல சிறிய படையணிகளாக பிரித்து நிர்வகிக்கப்பட்டது. பெண்புலிகள் கடற்புலிகள் கடற்சார் ஓர் மற்றும் கடல்சார் ஊரியல் உதவிகளை செய்யும் அணி. ஈனுடக படையணி தரையிலும் கடலிலும் போரிடக்கூடிய சிறப்பு அணியாகும். வான்புலிகள் இது வான்கலங்களை கொண்ட அணியான், இதில் சில இலகு வகை விமானங்களும் காணப்பட்டன. கரும்புலிகள் சிறப்பு தற்கொலை தாக்குதல் அணி, சிறப்பு படையணிகள், உளவுத்துறை, இது உலகம் முழுதும் செயற்பட்டு வருகிறது. விடுதலை புலிகளின் பொறியியல் பிரிவு படைத்துறை அதிகார படிநிலை, தமிழீழ விடுதலை புலிகளின் இராணுவ அதிகார படிநிலை, விடுதலை புலிகள் அமைப்பில் தொடக்கத்தில் படைத்துறை அதிகார படிநிலை காணப்படவில்லை. பொதுவாக வீரச்சாவின் பின்னரே பதவிகள் கொடுக்கப்பட்டு வந்தன. ஆனால் புலிகளின் வளர்ச்சியுடன் படிப்படியாக இந்த நிலைமை மாறி படைத்துறை அதிகார படிநிலையொன்று உருவாக்கப்பட்டது. விடுதலை புலிகளிடம் மிக ருக்கமான படைத்துறை அதிகார படிநிலை ஒன்று ஏற்படவில்லை என்றாலும் ஏனைய விடுதலை இயக்கங்களோடு ஒப்பிடும் போது சிறந்த அதிகார படிநிலை காணப்பட்டது. அமைப்பின் கீழ் மட்டத்தில் இணையும் போராளியொருவர் ஒரு தரத்தில் இருந்து இன்னொரு தரத்துக்கு முன்னேறுவது சாத்தியமானதாகும். இயக்கத்தின் தலைமை பொறுப்பு இதற்கு விதிவிலக்காக கருதப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து தாய் மண்ணுக்காக போராடியவர்களுக்காக மாவீரர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் மாவீரன் லெப்டினன்ட் சங்கர் அவர்கள் வீரச்சாவடைந்த நவம்பர் மாதம் 27 நாள் மாலை 6:05 மணிக்கு அனைத்து மாவீரர்கள் நினைவாகவும் அனைத்து துயிலமில்லங்கள் பாசறைகள் என பொதுமக்கள் கூடுமிடங்களெல்லாம் விளக்கீட்டி அந்த மாவீரர்களுக்கு அஞ்சலிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளும் அவர்களுடன் இணைந்து போரிட்டு இறந்த எல்லைப்படையினர் மற்றும் ஈரோஸ் அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மாவீரர்களாம் மாவீரர் ஏடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் தன்னாட்சி, மரபுவழி தாயகம், தமிழ் தேசியம், இயக்க ஒழுக்கம், சாதிபத மேதமற்ற சமூகம், சம பெண் உரிமைகள், சமய சார்பின்மை, தனித்துவமான சம உடைமை, உலகின் விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்களில் ஒன்றுதான் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் ஒரு நாட்டிற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளையும் கொண்டிருந்தது. இராணுவம் என்ற அந்த அணியிலே தரைப்படை பல்வேறு படையணிகள் இருந்தன. இம்ரான் பாண்டியன் படையணி, ஏந்தன் படையணி, சால் சந்தோனி சிறப்பு படையணி, கிட்டு பீரங்கி படையணி, ராதா பான்காப்பு படையணி, குட்டிசிறி மோட்டார் படையணி, சிறப்பு உந்துகணை செலுத்தி படையணி, வீக்கர் கவச எதிர்ப்பு படையணி, சோதியா படையணி, மாலதி படையணி, அன்பரசி படையணி, ஈரூடக படையணி, குறிபார்த்து சுடும் படையணி, சிறுத்தை படையணி, எல்லைப்படை, துணைப்படை, பொன்னம்மான் மிதிவெளி பிரிவு, ஆயுத களஞ்சிய சேர்க்கை பாதுகாத்தல் பிரிவு, கடற்புலிகள் நீரடி நீச்சல் பிரிவு, கடல் வேவு அணி, சால் சிறப்பு கடற்புலிகள் அணி, அங்கேற்கணி ஆழ்கடல் நீச்சல் அணி, நிரோஜன் ஆழ்கடல் நீச்சல் அணி, கடல் சிறுத்தைகள் சிறப்பு அணி. இதற்குள் வான்படை, கரும்புலிகள், அரசியல் துறை, பரப்புரை பிரிவு, புலனாய்வுத்துறை, வேவு பிரிவு, ஒளிப்பதிவு பிரிவு, மருத்துவ பிரிவு, லெப்டினன்ட் கிளீவன் சிறப்பு மருத்துவ பிரிவு, கணினி பிரிவு, மாணவர் அமைப்பு, தமிழீழ வைப்பகம், தமிழர் புனர்வாழ்வு கழகம், அனைத்துலக செயலகம், சுங்க வரித்துறை, தமிழீழ பெருமைய மேம்பாட்டு கழகம், தமிழீழ படைத்துறை பயிற்சி பள்ளி, அரசறிவியல் கல்லூரி, தமிழீழ காவல்துறை, குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை, குற்றப்புலனாய்வு பிரிவு, வனவளத்துறை, தமிழீழ நிதித்துறை, தமிழீழ விடுதலை புலிகள் கலைபண்பாட்டு கழகம், தமிழீழ சட்டக்கல்லூரி, தமிழீழ நீதித்துறை, நீதிமன்றங்கள், தமிழீழ கல்வி மேம்பாட்டு பேரவை, காந்தரூபன் அறிவுச்சோலை ஆதரவற்ற ஆண் குழந்தைகளுக்கானது, செந்தளிர் இல்லம் 5 வயதுக்குட்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கானது, செஞ்சோலை சிறார் இல்லம் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கானது, வெற்றிமனை வலுவிழந்தோருக்கானது, அன்பு இல்லம் முதியோருக்கானது, புத்தக சாலை, விடுதலை புலிகள் செய்தி இதழ், ஈழநாதம் செய்தி இதழ், வெளிச்சம் செய்தி இதழ், ஆவணப்படுத்தல் பதிப்புத்துறை, தமிழீழ தேசிய தொலைக்காட்சி நிதர்சனம், புலிகளின் குரல் வானொலி, மாவீரர் பணிமனை, நவம் அறிவுக்கூடம், பார்வை இழந்த போராளிகளுக்கான மயூரி இல்லம், இடுப்பின் கீழ் வலுவிழந்த பெண் போராளிகளுக்கான சேரன் வாணிபம், சேரன் சுவையகம், பாண்டியன் உற்பத்தி பிரிவு, பாண்டியன் வாணிபம், பாண்டியன் சுவையூட்டு, சோழன் தயாரிப்புகள் வழங்கல் பிரிவு, சூழல் நல்லாட்சி ஆணையகம், நிர்வாக சேவை, ஆயுத ஆராய்ச்சி மற்றும் உருவாக்க பிரிவு, மின்னணுவியல் சிறப்பு உதவி பிரிவு, திரைப்பட வெளியீட்டு பிரிவு, மொழியாக்க பிரிவு, பெண்கள் மற்றும் மறுவாழ்வு அபிவிருத்தி மையம், தமிழீழ பொறியியல் தொழில்நுட்ப வளர்ச்சித்துறை, தமிழீழ விளையாட்டுத்துறை, தமிழீழ காலநிலை அறிவுறுத்தல் வாரியம். இவ்வாறு ஒரு நாட்டிற்குரிய அனைத்து பிரிவுகளும் தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டிருந்தது. தமிழீழம் என்ற தேசம் மலர்கின்ற பொழுது அது அனைத்து கட்டமைப்புகளையும் செயற்படுத்தி ஒரு முழு நாட்டை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்ற அனைத்து செயற்பாடுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. தமிழீழ விடுதலை புலிகளின் கொள்கைகள், தலைமை, கட்டமைப்பு, வழிமுறைகள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகளின் விளைவுகள் தொடர்பாக விமர்சனங்கள் பல தரப்பட்டோரால் பல தளங்களில் இருந்தது. பல நோக்கங்களுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விமர்சனங்கள் மெதுவான தன்மையில் இருந்து அதிகடுமையான தன்மையும் அவற்றுடன் சேர்ந்த நடவடிக்கைகளையும் கொண்டிருக்கின்றன. யாரால் இந்த தளத்தில் இருந்து எந்த மைய நோக்கோடு எந்தவித வேலை திட்டத்தோடு இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பதை கவனிப்பது புலிகள் நோக்கிய விமர்சனங்களில் ஆய்வதில் இன்றியமையாதது. இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டால் புலிகள் தமிழர்களின் ஒரு தேசிய அமைப்பாகவே காணப்பட்டனர். தமிழீழ விடுதலை புலிகள் தமிழினம் தலை நிமிர்ந்த தினம் தமிழீழ மக்களின் அடையாளமாகும், தமிழர்களை தனிப்பெரும் சக்தியாக உலகிற்கு அடையாளப்படுத்திய அமைப்பாகவும் விளங்கியது. செயற்திறன் என ஒரு வான்படைக்கான அங்கீகாரத்தை அதற்கு வழங்கியிருந்தது. போராட்டத்தின் பெயர் சொல்லவல்ல 70க்கும் மேற்பட்ட சிறந்த தளபதிகளை கொண்டிருந்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகள். பல வல்லாதிக்க சக்திகளின் ஆதரவு இன்றி சிங்கள இனவாத அரசை எதிர்த்துக் கொண்டு போராடினார்கள். ஆயுதங்களை மௌனிப்பதாக முள்ளி வாய்க்கால் இறுதி சமரில் அறிவிக்கும் வரை கொண்ட கொள்கை மீதான பற்றுறுதியுடன் போராடிய தமிழர்களின் போராட்ட சக்தி தோற்றம் பெற்ற நாள் தமிழர்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான நாளாகும். 1976 மே மாதம் 5 தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கம் பெற்றனர். 2009 மே மாதம் 17 விடுதலை போராட்டம் முடிவுறுத்தப்பட்டு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன. சுமார் 33 வருடங்களாக தமிழின விடுதலைக்காக தமிழரின் நல்லாட்சிக்காக தமிழர்கள் தம்மை தாமே ஆள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக 33 வருடங்கள் ஆயுதம் தூக்கி இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தி வீரியமாக போராடிய விடுதலை இயக்கம் 2009 ஆண்டு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு அதன் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டன. அதன் பின்னரான நாட்கள் தலைவனை இழந்த மந்தைகளாக இன்று தமிழினம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டு நிரந்தர விடிவுமின்றி நிரந்தர தீர்வுமின்றி இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர். இந்த தேச விடியலுக்காக யாரும் நினைத்து பார்க்க முடியாத தியாகங்களை செய்து மாவீரர்களாகிவிட்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு பிள்ளைகள், அன்பு சகோதரர்கள், அன்பு நண்பர்கள், இவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவர்களின் கனவு நிறைவேற வேண்டுமென்றால் தமிழர்கள் ஒற்றுமையான ஒரே பாதையில் பயணித்து அரசியல் ரீதியாக சரி இந்த விடுதலையை வென்றெடுப்பதே ஒரே ஒரு நிகழ்வாக
இருக்கும். அடிப்படை வெறிகொள் தமிழர் புலிப்படை, வெறிகொள் தமிழர் புலிப்படை, அவர் வெல்வார் என்பது வெள்ளிப்படை, அவர் வெல்வார் என்பது வெள்ளிப்படை. மரபர் படைதான் தமிழ் படை, புலமான ஒன்றுதான் அடிப்படை. பருப்புள்ளர் போவார் தாக்களம், புதிதோ அன்று போர்க்களம், பருப்புள்ளர் போவார் தாக்களம், பதவி போகும் சிங்களம், கவி பாடி முடிப்பார் மங்களம், கவி பாடி முடிப்பார் மங்களம். மரபர் படைதான் தமிழ் படை, புலமான ஒன்றுதான் அடிப்படை. தமிழ் ஜெயிக்கும் சண்டை கற்கண்டு, சிரிக்கும் உள்ளம் போர் கண்டு, தமிழ் ஜெயிக்கும் சண்டை கற்கண்டு, புறத்து தமிழை போய் முண்டு என துள்ளும் நாக்கும் இருதுண்டு, என துள்ளும் நாக்கும் இருதுண்டு. மரபர் படைதான் தமிழ் படை, குலமான ஒன்றுதான் அடிப்படை. தமிழன் பண்பில் உருப்படி, அவன் தலையும் சாய்ப்பான் அறப்படி, தமிழன் பண்பில் உருப்படி, அவன் தலையும் சாய்ப்பான் அறப்படி, அமையும் தன்மை முதற்படி பிறரடக்க வந்தால் சிறப்படி பிறரடக்க வந்தால் சிறப்படி மரவல் படைதான் தமிழ் படை புலமான ஒன்றுதான் அடிப்படை வெள்ளாடு வீரம் வீரம் என்றாடு நீ வேங்கை மாற்றான் வெள்ளாடு சீரும் பாம்பை வென்றாடு கண் சிவந்து நின்று போராடு கண் சிவந்து நின்று போராடு மறவர் படைதான் தமிழ் படை குலமானம் ஒன்றுதான் அடிப்படை மறவர் படைதான் தமிழ் படை குலமானம் ஒன்றுதான் அடிப்படை வெறிகொள் தமிழர் புலிப்படை வெறிகொள் தமிழர் புலிப்படை அவர் வெல்வார் என்பது வெள்ளிப்படை அவர் வெல்வார் என்பது வெள்ளிப்படை மறவர் படைதான் தமிழ் படை குலமான ஒன்றுதான் அடிப்படை